வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, இன்று நாம் வானொலி நிலையத்திற்கு வருகை தந்திருப்பவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் மருந்து மற்றும் மனமூட்டும் பயிர்கள் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் முத்துலட்சுமி அவர்கள். அவர்கள் நம்முடன் செங்காந்தல் மருத்துவ பயிரில் நோய் மேலாண்மை பற்றிய விரிவான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வாங்க விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பா. முத்துலட்சுமி, இணை பேராசிரியர் பயிர் நோயியல், தற்சமயம் மருந்து மற்றும் மனமூட்டும் பயிர்கள் துறையில் பணியாற்றி வருகின்றேன். இன்று நாம் செங்காந்தல் மலரில் நோய் மேலாண்மை செய்யும் முறைகளை பற்றி பார்க்கலாம். உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் மருத்துவ பயிரான செங்காந்தல் மலர், லோக்கலாக நம்ம சொல்கிறது வந்து கண்வழி கிழங்குன்னு சொல்லுவோம். இந்த பயிரானது தமிழகத்தில் சுமார் 3000 ஹெக்டேர் பரப்பளவில் திருப்பூர், கரூர், திண்டுக்கல், சேலம், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் பயிரிடப்படுகிறது. இப்பயிரின் விதைகளில் கேன்சர் மற்றும் மூட்டுவலி நோய்களுக்கு எதிரான வேதிப்பொருட்கள் அடங்கியிருப்பதால் இதனுடைய மருத்துவ தேவையானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. எனவே தற்பொழுது விவசாயிகள் செங்காந்தல் மலர், அதாவது கண்வழி கிழங்கு சாகுபடியில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இப்பயிர் சாகுபடி கிழங்கு மூலம் ஆகஸ்ட் மாதத்தில் நடவு செய்யப்பட்டு 160 முதல் 180 நாட்களில் அறுவடை செய்யப்படுகிறது. இப்பயிரில் கடந்த ஒரு மாத காலங்களில் மேற்கொண்ட ஆய்வு முடிவுகளில் வேரழுகல் மற்றும் இலைக்கர்கள் நோயின் தாக்கமானது அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இந்த நோயை மேலாண்மை செய்வது மிக மிக அவசியமாகின்றது. இது ஏன் இந்த நோய் வந்து திடீர்னு இந்த மாதிரி பரவுது அப்படின்னு பார்த்தோம்னா, தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழை மற்றும் உகந்த தட்பவெப்ப சூழ்நிலை காரணமாகத்தான் நோயின் தாக்கமானது அதிகமாக உள்ளது. இச்சமயத்தில் இப்பயிரை தாக்கக்கூடிய வேரழுகல் மற்றும் இலைக்கர்கள் நோயின் மூலம் மகசூல் பாதிக்கப்படுவதனால் விவசாயிகள் இரண்டு நோய்களையும் கட்டுப்படுத்தி ஆக வேண்டிய சூழ்நிலையில் உள்ளார்கள். எனவே இந்த நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு நாம் வந்து பொதுவாக ஒரு முறையில், அதாவது கெமிக்கல் முறையில் மட்டுமே மேலாண்மை செய்வதன் மூலம் கட்டுப்படுத்த முடியாது. எனவே ஒருங்கிணைந்த முறையில் மேலாண்மை முறைகளை கடைபிடிக்க வேண்டும். அதாவது நடவு செய்வதற்கு முன்னாடி நம்ம வந்து நோயற்ற தரமான கிழங்குகளை நட வேண்டும். அடுத்து அடி உரமாக மண்புழு உரமிடலாம். மேலும் உயிர் நுண்ணுயிர்களை மண்ணில் இட வேண்டும் மற்றும் பயிர்களின் மேல் தெளித்தும் பாதுகாக்கலாம். மற்றும் அப்புறம் களைச்செடிகளை, வயல்களில் இருக்கக்கூடிய களைச்செடிகளை அகற்றுவது மிக மிக முக்கியம். அடுத்து நம்ம தேவையான சமயத்தில் மட்டும்தான் பூஞ்சன கொல்லிகளை உபயோகிக்க வேண்டும். அடிக்கடி வந்து நம்ம மருந்து தேவையில்லாமல் தெளிக்கக்கூடாது. அப்புறம் மண்ணிலிருந்து நோய் தாக்கிய செடிகளை, அதுதான் மிக முக்கியமானது. ஒரு செடியில் வந்து நோயினுடைய அறிகுறிகள் தென்பட்டவுடன் அதனை அகற்றுவது போன்ற செயல்களை கடைபிடித்தால் அதிக மகசூல் பெறலாம். அதாவது நோயின் அறிகுறிகள், நோய் தோன்றும் பருவம், நோய் காரணிகளை பற்றி முழுசாக நம்ம தெரிந்தால் மட்டும்தான், அதாவது இது நோயானது இந்த அறிகுறிகள் இலையில் தோன்றக்கூடிய அறிகுறிகளோ இல்லை வேர் மற்றும் தண்டு பகுதிகளில் தோன்றக்கூடிய அறிகுறிகள் பூச்சியின் மூலம் பரவுகிறதா அல்லது நோய் உண்டு பண்ணக்கூடிய பூஞ்சானத்தின் மூலம் பரவுகிறதா என்பதை தெரிந்தால் மட்டுமே அதற்கு தகுந்த முறையில் நாம் மேலாண்மை முறைகளை கடைபிடிக்க முடியும். இப்பொழுது இந்த கண்வழி கிழங்குல என்னென்ன நோய்கள் தாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மிக மிக முக்கியமானது வந்து வேரழுகல் நோய். இந்த நோயானது மண்ணில் வாழக்கூடிய இரண்டு வகை பூசானங்கள், அதாவது ஆங்கிலத்தில் மேக்ரோஃபோமினா அப்புறம் ஸ்க்லிரோசியம் போன்ற பூஞ்சான காரணிகள் மூலமாக வேரழுகல் நோயானது ஏற்படுகிறது. இந்த பூஞ்சானத்தின் காரணிகள் மண்ணில் நீண்ட காலம் உயிர் வாழ்வதால் தண்டு மற்றும் வேர் இணையும் பகுதியில் வெண்மை நிறமான பூசணத்துடன் கடுகு போன்ற முடிச்சுகள் காணப்படும். அடுத்த பூஞ்சனத்தை பார்த்தீங்கன்னா மேக்ரோஃபோமினான்னு சொல்கிறோம்ல, இந்த பூஞ்சான தாக்குதலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, அடித்தண்டு பகுதியில், அதாவது மண்ணை தொடக்கூடிய அந்த தண்டு பகுதியில் கருப்பு வடிவத்தில் வந்து நிறமாற்றம் இருக்கும். சில சமயத்தில் நீங்கள் கருப்புள்ளிகள் காணப்படும். அப்புறம் மண்ணின் தன்மையை கொண்டு, உங்களுக்கு பல்வேறு விதமான மண்ணில் வந்து எல்லோரும் சாகுபடி செய்வீங்க, ஸோ மண்ணின் தன்மைக்கு தகுந்த மாதிரி இந்த பூஞ்சானங்களுடைய தாக்குதலானது மாறுபடும். மேலும் நோய் தாக்கப்பட்ட செடியிலிருந்து மண் மற்றும் வாய்க்கால் மூலம் தண்ணீர் பாய்ச்சணும் அப்படின்னா ஈஸி அந்த பூஞ்சான வித்துக்கள் மண்ணில் இருப்பதனால ஒரு செடியிலிருந்து மற்ற செடிக்கு பரவி உங்களுக்கு வெகு விரைவில், அதாவது ஒரு வார இடைவெளியில் நோயினுடைய தாக்கமானது அதிகமாக பரவும். எனவே இந்த மாதிரி ஒரு தீவிரமாக அந்த நோயினுடைய தாக்குதல் இருப்பதனால இதனை எப்படி கட்டுப்படுத்தலாம், எனவே இப்பொழுது வந்து நோயை மேலாண்மை செய்யும் முறைகளை பற்றி பார்ப்போம். அதாவது முதலில் நோயின் அறிகுறிகள், நான் மேலே சொன்ன அறிகுறிகள் தென்பட்டவுடன் நீங்கள் என்ன பண்ணணும்னா செடியை சுற்றிலும் 0.1% கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பூஞ்சான கொல்லி தான், இந்த மருந்தை வாங்கி 1 கிராம் 1 லிட்டர் அல்லது 0.2% காப்பர் ஆக்சிக்ளோரைடு, இதுவும் உங்களுக்கு வந்து கடைகளில் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும், இந்த பூஞ்சான கொல்லியை 2.5 கிராம் 1 லிட்டர் என்ற விகிதத்தில் கலந்து 10 நாள் இடைவெளியில் 2 முறை மண்ணில் இட வேண்டும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நோயினுடைய தாக்குதல் தீவிரமாக இருந்துச்சு அப்படின்னா செடியை சுற்றிலும் 0.1% டெபுகோனசோல், இது இந்த மருந்து ஈஸியாக உங்களுக்கு எல்லா கடைகளிலும் கிடைக்கும், 1 மில்லி 1 லிட்டர் அல்லது இந்த டெபுகோனசோல் 50% ப்ளஸ் ட்ரைஃப்ளாக்சி ஸ்ட்ரோபின் 25% உள்ள இந்த 2 பூஞ்சனங்களும் கலந்த ஒரு கலவையும் கிடைக்குது கடைகளில், அதாவது டெபுகோனசோலும் ட்ரைஃப்ளாக்சி ஸ்ட்ரோபின் 25% உள்ள பூஞ்சான கொல்லிகளும் எல்லா கடைகளிலும் இருக்கும். இந்த மருந்தில் மேல் சொன்ன 2 மருந்தில் டெபுகோனசோல் அல்லது டெபுகோனசோல் ப்ளஸ் ட்ரைஃப்ளாக்சி ஸ்ட்ரோபின் 2 மருந்துகளில் ஏதாவது ஒன்றை 1 மில்லி 1 லிட்டருக்கு கலந்து 10 நாட்கள் இடைவெளியில் மண்ணில் கொடுக்க வேண்டும். அதாவது செடியை சுற்றிலும் பாதிக்கப்பட்ட செடிகளை சுற்றிலும் மண்ணில் இட வேண்டும். பக்கத்தில் உள்ள பாதிக்கப்பட்ட செடி இருந்துச்சுன்னா அதை சுற்றிலே உள்ள செடிகளுக்கும் நம்ம மருந்தை வந்து ஊற்றி விடணும். அடுத்தது என்ன பண்ணணும், இப்போ கிழங்கெல்லாம் முடிஞ்சு நீங்கள் விதைகளை சேகரிக்கிறீங்க அப்படின்னா அப்போது அறுவடை செஞ்ச பின்னாடி அந்த விதை கிழங்குகளை வந்து நீங்கள் காற்றோட்டம் உள்ள குடோனில் சேமித்து வைக்கணும். அப்புறம் நோய் தாக்கிய காய்ந்த செடிகளை வந்து அப்புறப்படுத்தி அழிக்க வேண்டும். அடுத்தது இது வந்து மண்ணில் மூலம் பரவக்கூடிய நோய்கள், வேரழுகள் மற்றும் தண்டல்கள் நோய்களை எப்படி மேலாண்மை செய்கிறது அப்படின்னு இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்ததாக வந்து இலையில் வரக்கூடிய நோய்கள், அதாவது இலைக்கருகள் நோய். இந்த நோயானது 2 வகையான பூஞ்சனத்தினால் உண்டு பண்ணுகிறது, அதாவது ஆல்டர்னரியான்னு சொல்லுவேன் இங்கிலீஷில், அடுத்தது வந்து கொலிட்டோட்ரைக்கம் அப்படிங்கிற 2 வகையான பூஞ்சனத்தினால் இந்த பூஞ்சனங்கள் இந்த இலைகளை தாக்குவதனால் அதில் வந்து கருப்பு நிறத்திலோ இல்லை பழுப்பு நிறத்திலையோ இலைகளில் வந்து புள்ளிகளாக காணப்படும். இந்த புள்ளிகளானது எப்போ தென்படும் அப்படின்னா பயிர் பூக்கும் தருவாயில், அதாவது செப்டம்பர் கடைசி வாரம் முதல் டிசம்பர் கடைசி வாரம் வரை இந்த நோயினுடைய தாக்கத்தை காணலாம். அடுத்து நோயின் அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல சின்னதாக வட்டமாக அல்லது நீல வட்டத்தில் பழுப்பு நிறத்தில் புள்ளிகள் இருக்கும். அதன் பிறகு என்ன செய்யணும், இந்த புள்ளிகள்லாம் வந்து பெருசாகி கடைசியில் பார்த்திங்கன்னா கருகளாக இருக்கும், அதாவது தீ பட்டோன்னா செடி எப்படி கருகி போயிருக்குமா இலையெல்லாம், அந்த மாதிரி தீ பிடிச்சி எரிஞ்ச மாதிரி இலைகளுடைய ஒரு கருகள் தோற்றமானது தென்படும். அப்புறம் தீவிரம் அந்த நோயினுடைய தாக்கம் அதிகமாகும் பொழுது இந்த பூஞ்சானத்தினுடைய வித்துக்கள் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து ஒரு சின்னதாக ஒரு கருப்பு நிறத்தில் வந்து வித்துக்கள் வந்து தண்டு மற்றும் மலர்களில் பரவி அந்த இதே மாதிரி கருகள் வந்து உங்களுக்கு தண்டு பகுதியிலேயும் கருகள் இருக்கும், பூவுலேயும் கருகள் உண்டு பண்ணும். மேலும் பார்த்திங்கன்னா அந்த காய்களில் கூட பார்த்திங்கன்னா மேற்புறத்தில் இந்த கருப்பு கருப்பு புள்ளிகள் தென்படும். அடுத்து ஏன் இந்த நோய் வந்து பரவுது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த காரணத்தினால் இது அதிகமாக பரவுது அப்படின்னா தொடர்ச்சியாக மழை இருக்கிறது, அப்புறம் குளிர்ச்சியான வெப்பநிலை, அப்புறம் ஈரப்பதம், காற்றினுடைய ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த பூஞ்சின வித்துக்களானது இலைகளில் தொடர்ந்து பெருகி அடுத்து காற்றின் மூலம் ஒரு செடியிலிருந்து இன்னொரு செடிக்கு பரவி அதன் மூலமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்து இந்த பூக்க பருவத்தில் இந்த நோயானது இதே இலைக்கருகளானது பூவு காய்கள் எல்லாத்தையும் தாக்குவதனால் அதிக மகசூல் இழப்பும் ஏற்படுத்துகின்றது, விதைகளினுடைய தரமும் குறைந்து விடுகிறது, விதைகளுடைய அந்த சைஸும் பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். அதனால் இந்த நோயை வந்து நம்ம தகுந்த தருணத்தில் இந்த நோயை மேலாண்மை செய்து நம்ம மகசூலை அதிகரிக்கிறதுக்கு பின்வரும் மேலாண்மை முறைகளை கடைபிடிக்க வேண்டும். முதலாவதாக என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ நோய் தாக்கி ஒரு செடியில் எல்லாமே சருகாகிறது அப்படின்னா அந்த தாக்கப்பட்ட கருமையான அதாவது கருத்து போன அந்த இலை சருகுகளை அகற்றி அப்புறப்படுத்த வேண்டும். அங்கேயே போட்டுறக்கூடாது, வாய்க்கால் வரப்புகளே போட்டு வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த இலை சருகுகள் மூலம்தான் அந்த நோயினுடைய காரணிகளானது வித்துக்களானது ஒரு செடியிலிருந்து மற்ற செடிக்கு பரவும். அடுத்ததாக கவனிக்க வேண்டியது என்னென்னா களை செடிகள், களைகள் இருந்துச்சுன்னா அதையும் வந்து அப்புறப்படுத்தணும். அடுத்தது இந்த நோயினுடைய அறிகுறிகள் தென்பட்டவுடன் 0.2% மேங்கோசப், இந்த மருந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் கடைகளிலே கிடைக்கும், 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் இலை வழியாக 10 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்க வேண்டும். அடுத்து நோயினுடைய தாக்கம் தீவிரமாயிருச்சு அப்படின்னா இலையெல்லாம் கருகி போச்சு அப்படின்னா என்ன பண்ணும், ரொம்ப கருகி போய் செடியை பார்த்தா அப்படியே உங்களுக்கு தீ பிடிச்சி எரிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த தருணத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 0.1% டெபுகோனசோல் என்ற மருந்து பூஞ்சான கொல்லி தான் இதுவும், இது தண்ணி மருந்தாக இருக்கும், அதனால் 1 மில்லி 1 லிட்டர் தண்ணீர் என்ற விகிதத்தில் கலந்து தெளிக்கணும், அல்லது 0.2% கார்பன்டாசிம் அதோட கலந்தது வந்து மேங்கோசப். இந்த ரெண்டு காம்பினேஷன்லேயும் உங்களுக்கு வந்து மருந்து கிடைக்கும். கார்பன்டாசிம் பிளஸ் மேங்கோசப் கலவை கொண்ட மருந்தை 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் 10 நாட்கள் இடைவெளியில் 2 அல்லது 3 முறை தெளிக்க வேண்டும். இது ரெண்டில் ஏதாவது ஒரு முறையை வந்து நீங்கள் நோய் ஆரம்ப அறிகுறி தென்பட்டவுடன் அடிச்சிங்கனாலும் இந்த நோய் பரவுதலத்தை கட்டுப்படுத்திடலாம். அடுத்து வந்து கொஞ்சம் இலை கருகி போய் அந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் தென்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த டெபுகோனசோல் மருந்தை தெளிப்பதன் மூலமாக உங்களுடைய நோயினுடைய தாக்கத்திலிருந்து நாம் பயிரை பாதுகாக்கலாம். அடுத்து என்னென்னா, இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, எப்போவுமே நோய்க்குன்னு மருந்து அடிக்கிறப்போ அது கூட வந்து நீங்கள் பூச்சிக்கான மருந்து அடிக்கக்கூடாது. சில விவசாயிகளாக பார்த்தோம்னா, நாங்கள் வந்து ஃபீல்டு விசிட்டெல்லாம் போகிறப்போ பார்த்துருக்குறோம், அவங்க வந்து பாக்டீரியா நோய்க்கு உண்டான மருந்தை கூட ஆன்டிபயோட்டிக் சொல்லுவோம், அது கூட நிறைய பேர் அடிச்சிட்ருக்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் தெளிக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா இந்த பயிரில் வந்து பெரும்பாலும் பாக்டீரியா நோய் வர்றதே இல்லை இது வரைக்கும். அதனால் நோய் வராத இருக்கிறப்போ அந்த நோய்க்குள்ள மருந்தை வந்து இந்த பூஜான கொல்லிகளுடன் கலக்கி அடிக்க வேண்டிய தேவையில்லை. எனவே எப்போவுமே வந்து நம்ம நோயா பூச்சியோட தாக்கமா அப்படின்னு செடிகளில் எதனால வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மருந்தடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து செலவு மிச்சம், அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு மகசூலும் அதிகரிக்கும். அடுத்து என்னென்னா, இந்த பயிர்களில் வந்து நம்ம எப்போவுமே நோய் வர்றதுக்கு முன்னாடியே வந்து சின்னதாக அறிகுறி தென்படுறப்பவே கண்டுபிடிச்சி அதற்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்துகளை தெளிப்பதன் மூலம் நாம் வந்து பயிரை பாதுகாக்கலாம். அடுத்து உயிர் நுண்ணுயிர்கள் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் உயிர் எதிர்கொல்லிகள் சொல்லுவோம், பயோகண்ட்ரோல் ஏஜென்ட் சொல்கிறோமல்ல, ட்ரைகோடர்மா, அடுத்து பேசில்லஸு, சூடோமோனஸ் போன்ற உயிர் எதிர்கொல்லிகளை கொண்டும் நம்ம இயற்கை முறையில் நோய் மேலாண்மை முறைகளை கடைபிடித்தோம் அப்படின்னா மண்ணிலுடைய வளமும் கூடும், அதே சமயத்தில் வந்து பயிர்களில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். அதனால் இந்த மாதிரி செய்கிறப்போ நம்ம வந்து நோயற்ற பயிர்களை உருவாக்கி அதன் மூலம் மண்ணினுடைய வளத்தையும் பாதுகாக்கலாம். மண்ணில் வந்து இயற்கையிலே இருக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய பூஞ்சாணங்களுடைய அளவையும் நம்ம அதிகரிக்கலாம். அதனால் வந்து நம்ம வந்து மருந்துகளுடைய அளவை, தெளிக்கும் மருந்துகள் இப்படியெல்லாம் செய்கிறதுனால என்ன செய்யலாம்னா, நம்ம செயற்கை முறையில் அதாவது பூஞ்சண கொல்லிகளை பயன்படுத்துவது வந்து இதன் மூலமாக நம்ம குறைக்கலாம். அதே சமயத்தில் வந்து நச்சுத்தன்மையற்ற நம்ம விதைகளையும் நம்ம உற்பத்தி செய்யலாம். எனவே ஆனால் இந்த மருந்துகளை, பூஞ்சான கொல்லிகள், ரசாயன கொல்லிகளை நீங்கள் உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா அறுவடைக்கும் 1 மாதத்துக்கு முன்பே நம்ம மருந்து தெளிப்பதை நிறுத்திவிட வேண்டும். இதுதான் வந்து நம்ம இதுவரைக்கும் வந்து கண்ணுவலிக்கிழங்கில், அதாவது செங்காந்தல் மலர் சொல்கிறோம், கண்ணுவலிக்கிழங்கு வந்து லோக்கலாக சொல்கிற பேர், இதில் வந்து எப்படி நம்ம நோய்களை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி சொன்னோம். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழ்காணும் முகவரியில் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்கள், மருந்து மற்றும் மனமூட்டும் பயிர்கள் துறை, தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். தொலைபேசி எண் 0422661135 என்ற தொலைபேசியின் மூலமாகவும் காலை 9 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.